என் வாழ்க்கையோடு பேசுங்கப்பா. கேட்போமா, எனக்கு பேசுங்க ஆண்டவரே, எனக்கு பேசுங்கப்பா. கேட்போம், கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பேசுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையோடு நீங்க பேசுங்க ராஜா, என் வாழ்க்கையோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருக்கு நேராக என்னுடைய இருதயங்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே, எனக்கு பேசுங்க. தெய்வ சமூகத்தில் நாம் வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் தாகத்தோடு இருக்கும் பொழுதும் கர்த்தனமோடு கூட பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் தனித்து தன்னிடத்தில் தனித்து வந்து கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு வசனத்தை விளக்கி கொடுத்தார். நாம் கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அதிகமான விளக்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவரே எனக்கு பேசுங்கப்பா. சோத்திரம், சோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் கூட எங்களோடு பேசும்படியாக எங்கள் நடுவில் நீங்க இருப்பதற்காக சோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஆத்மாவை போஷிக்கிற தயவிற்காக சோத்திரம். என் வார்த்தைகள் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவது இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே மெய்யாகவே இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் சோத்திரம். மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நாம் பரலோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் பரலோகம் செல்லும் முன் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் அநேகம் இருக்கிறது. அந்தந்த பாதைகளின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்லும்படி கர்த்தர் நமக்கு நியமிக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நாம் கடந்து செல்ல வேண்டிய சில பாதைகளை குறித்து இந்த மாலை நேரத்திலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுதும் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிறதான வேத பகுதி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:1-11 வரையிலும் உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். 2:1-11
கர்த்தர் எலியாவை
சுழல் காற்றிலே
பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான்.
போதும், எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள் ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு ஏறி போகும் ஒரு அருமையான காட்சி இந்த இடத்துல இருக்கிறது. எலியா, இந்த எலியா உயிரோடு இருக்கும் பொழுதே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மனுஷன். வேதத்தில் ரெண்டு பேர் அப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும், ஒன்று ஏனோக்கு, இன்னொருவன் எலியா. இது எதற்கு ஒப்படையாக இருக்கிறது என்றால், கர்த்தருடைய வருகையின் நேரத்தில் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறதான ஒரு கூட்டத்திற்கு இது ஒப்பாக இருக்கிறது. ஏனென்றால் 1 தெசலோனிக்கே 4:16-18 வசனங்களில் பார்க்கும் பொழுது, கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்காக இன்றைக்கு சபை காத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய வருகையின் நேரத்தில் ரெண்டு கூட்ட ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உயிரோடு எழுந்தவர்களாய் எதிர்கொண்டு போகிறார்கள். இரண்டாவது, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எந்த பாதையிலே அவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான், அதை நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ நமக்கும் கூட சொல்லுகிறேன், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் கடந்து போக வேண்டிய பாதைகள் என்ன என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த எலியாவுக்கு கர்த்தர் சில பாதைகளை நியமித்தார். இதுதான் பரலோகத்தின் பாதை, எப்படி பரலோகத்திற்கு போய் சேர்வது. அப்போ இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் சில இடங்களை அவன் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், சில இடங்களை நாம் கடந்து போகும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அப்போ இன்றைக்கு எலியாவுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களை அவன் கடந்தான் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு 4 அல்லது 5 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வேன், முதல் வசனத்தை திருப்பியும் வாசிக்கலாம்.
கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான்.
அப்ப முதலாவது பார்க்கும் பொழுது எலியாவை கர்த்தர் கில்காலுக்கு கொண்டு வந்திருந்தான். கில்காலிலே அவன் இருந்தான். அப்போ கில்காலிலிருந்து புறப்பட்டு போகும்படி கர்த்தர் சொல்லுகிறார், அவனை புறப்பட்டு போகும்படி கர்த்தர் நடத்துகிறார். அப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை பரலோகத்திற்கு போகிறதற்கு முன்பதாக கில்கால் என்ற இடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போக வேண்டும். புரியுதுங்களா? கில்கால் என்ற இடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போக வேண்டும். கில்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன கில்கால் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். கில்கால் என்றால் என்ன என்றால், அதனுடைய அர்த்தம் எபிரேய வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வட்டம் அப்படின்னு அர்த்தம், சர்க்கிள். கில்கால் என்றால் வட்டம் என்பது அதனுடைய அர்த்தம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், கில்காலை விட்டு வெளியே போங்கிறார். அந்த கில்காலை விட்டு வெளியே புறப்பட்டு முதல் பிரயாணம் கில்காலை விட்டு வெளியில போறாங்க. அப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பழைய வட்டத்தை விட்டு வெளியே வர சொல்லுகிறார். அதுதான் காரியம். இப்ப நமக்கு எல்லாம் சொல்லுவோம், எங்களுடைய பழைய சர்க்கிள் அப்படின்னு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது என்னுடைய பழைய சர்க்கிள் அப்படின்னு வாங்க, ஜனங்க சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லுவாங்க சர்க்கிள்னு வாங்க வட்டம்னு வாங்க இல்லையா. கர்த்தர் அதை தஞ்சர் செய்யறார், அந்த பழைய வட்டம் அதை விட்டு வெளியில வாங்குறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு நம்மை அழைக்கிறதற்கு முதலாவது என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பழைய சர்க்கிள் அதை முற்றிலுமாக விட்டு வெளியே வந்துவிடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அது ரொம்ப முக்கியம், பழைய சர்க்கிள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தபொழுது கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். ஆமேன். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின,
பழையவைகள் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின,
எல்லாம் புதிதாயின. இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும் பொழுது கர்த்தர் அவருடைய புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். பழைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழித்து விட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். இன்றைக்கு சொல்லுகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கும் பொழுது கூட இப்படித்தான் செய்தார். வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:18 வாசிக்கலாம், 22 வாசிக்கலாம். மத்தேயு 4:18 22 வாசிக்கலாம்.
இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில், மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த
இரண்டு சகோதரராகிய
பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
அவ பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை அழைக்கிற, என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் பழைய சர்க்களை விட்டு இயேசு கிறிஸ்துவோடு படகை விட்டார்கள், தங்கள் தகப்பனை விட்டார்கள், இயேசு கிறிஸ்துவின் பின்பாக வந்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கென்று பரலோகத்திற்காக நாம் செல்ல பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நம்மை பிடித்திருக்கிறது நம்முடைய பழைய சர்க்கள். அதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், விட சொல்லுகிறார். பல நேரத்தில் நம்ம பல காரியங்களை பழைய விஷயங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்போம். அது இருக்கிற வரைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி காண்பிக்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே என்னோடு கூட நான் நம்ம படித்துக் கொண்டிருந்தேன். என் கூட ஒரு சகோதரன், அவனின் கூட கிளாஸ்மேட். அவன் அந்த நாட்களில் நான் சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அவனும் கேட்டான், கேட்டு ரட்சிக்கப்பட்டான். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நானும் ரொம்ப கிரிக்கெட்ல ரொம்ப அதிகமாக ஆர்வம் உள்ள ஒரு ஆளா இருந்தேன். அவனும் என் கூட சேர்ந்து விளையாடுவான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடாச்சு, போட்டு விட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சபைக்கு வர வேண்டும் என்பதனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தான் முக்கியம் என்று வந்துவிட்டு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும் பொழுதும் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், ஆனால் கிரிக்கெட் டீம் கூட இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை மட்டும் அவன் கட் பண்ணிக்கவே இல்லை. நான் எவ்வளவு சொல்லுவேன், அவன் சொல்ல இல்ல இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மேட்ச் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிட்டு சாயங்காலம் நான் இங்கே போவேன்னுவான். கடைசியில கொஞ்ச நாள் ஆச்சு, சாயங்காலமும் போக முடியாமச்சு. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் ஆக ஆரம்பிச்சது. அவர் சொல்லுவா, இதன் மூலமாய் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நான் எப்படியாப்பா கிரிக்கெட் மூலமா கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், கிரிக்கெட் மேட்ச் விளையாடித்த கர்த்தர் தான் எங்களை வெற்றி சிறக்க பண்ணார் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னா. அப்ப என்ன சொல்றது, அவனுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள் என்றால் தன்னுடைய பழைய சர்க்கிளை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. பழைய சர்க்கிளை விடுறதுக்கு மனசு இல்லாம என்ன செய்கிறான், அதுலயும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லுகிறான். அப்ப நல்லா கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், நம்ம ரட்சிக்கப்படுவது உண்மையானால் பழைய சர்க்கிளை விட்டுவிட வேண்டும். அதை பிடிச்சு கொண்டிருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்களா, ஒரு சகோதரன், பேர சொல்றது சங்கடமா தான் இருக்கு, சொல்றேன். கிறிஸ்டின் சர்க்கிள் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் ஆயிருந்தவர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப ஃபாதருடைய பாட்டுகள்லாம் கேசட்லாம் போட்டார், நிறைய மியூசிக்ல வாச்சார். கடைசியில அவர் ரட்சிக்கப்பட்டார், ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பல சபைகள் எல்லாம் பிரசங்கம் பண்றார். அப்படி இருக்கும்போது பல சபைகளில் செல்கிறார், பிரசங்கம் பண்றார், ஊழியம் செய்கிறார். நான் பல இடத்துல, நானும் கூட சில இடத்துல பார்த்துருக்கிறேன். அவருடைய மகன் யார் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, ஹாரிஸ் ஜெயராஜ். அவருடைய மகன் தான் அது, வேற யாரும் கிடையாது. அப்ப பார்க்கும்போது அவர் இன்னைக்கு புகழ்பெற்ற மியூசிக் டைரக்டர் சினிமாவில், ஜெயக்குமாருடைய மகன் தான் அது, எஸ் எம் ஜெயக்குமாருடைய மகன் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். அப்படி இருக்கும்பொழுது அவரிடத்துல இப்ப அவங்க குடும்பம் எல்லாம் கிறிஸ்டின் ஃபேமிலி சர்க்கிள் தான், ஆனா அவரை மட்டும் அவர் என்ன செய்தார், விட்டு விட்டார். அப்ப கேட்கும் பொழுது ஏன் அப்படின்னா, இல்ல அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுல ஒரு அவார்டு வாங்கும் போது, இது கர்த்தரால் வந்தது இந்த அவார்டு, கர்த்தர் எனக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார் அப்படின்றார். அப்ப நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பழைய காரியங்கள் அதுல ஆதாயம் இருக்கிறதுனால இந்த பழைய சர்க்கிளை விடுகிறதற்கு மனம் இல்லை, புரியுதுங்களா. அப்ப இன்னைக்கு சொல்லுகிற, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரது பழைய வட்டம் என்கிற காரியத்தை விட்டு முதலாவது வெளியே வர சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. பழைய காரியங்கள் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நெருங்கி முன்னேற முடியாதபடிக்கு நம்மை பின்னுக்கு இழுக்கிற காரியம். அதனோட முதல் காரியம் வட்டம் என்கிறதான அந்த கில்காலை விட்டு நாம் வெளியே புறப்பட்டு வர வேண்டும். இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
என்றான் அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள்.
இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கில்காலிலே இருந்து கர்த்தர் வெளியே வர சொன்னார். பழைய சர்க்கிளை விட்டு, பழைய சர்க்கிளை விட்டு வெளியில வந்த பிறகு கர்த்தர் ஒரு புதிய இடத்துக்கு போக சொன்னார். அது என்ன? பெத்தேல். பெத்தேல் என்றால் என்ன? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:17-19 மூணு வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம்.
அவன் பயந்து
யாக்கோபு பயந்து,
இந்த ஸ்தலம்
எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது.
இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து
அதை தூணாக நிறுத்தி
அதின் மேல் எண்ணெய் வார்த்து
அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் இங்க ஆரம்பிக்குது. பெத்தேல். அப்போ இந்த பெத்தேல் என்ற பெயரை யாக்கோபு இடுகிறான். எப்ப என்று பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய தகப்பன் தாய் ஊரை விட்டு புறப்பட்டு அவன் தன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே வனாந்திரத்திலே அந்த ராத்திரி வேளையிலே படுத்து நித்திரை செய்கிறான். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ண அதிகாலையில் எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் பொழுது அவனுக்கு முதல் காரியம் தெரியுது, இது சாதாரணமான இடம் அல்ல. அவன் உடனே சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. நான் படுத்திருக்கிற இந்த இடம் சாதாரணமானதல்ல, இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். அப்ப பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வீடு என்று அர்த்தம். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. கர்த்தர் ஒரு நபரை பழைய வட்டத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார். பழைய வாழ்க்கை, பழைய பாவத்தை விட்டு ரட்சிப்புக்குள் பிரித்தெடுக்கிறார். அந்த பழைய வட்டத்தை விட்டு பிரித்தெடுத்த உடனே கர்த்தர் நம்மை பெத்தேலுக்கு தான் போக சொல்றார். எங்கே? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்பது சபையை குறிக்கிறது. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வெளி உலகத்திலே ஒரு சர்க்கிள் இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நம்மை அந்த பழைய கூட்டத்தை விட்டு பிரித்து சபை என்கிற தேவனுடைய வீட்டிலே கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப நமக்கு பரலோகம் போக வேண்டும் என்றால் சபை நமக்கு ரொம்ப 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 முக்கியமாயிருக்கிறது. சபை இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் ஒரு நபர் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த நபருக்கு பிசாசு விரோதியாயிருந்து அவனை எப்பொழுது விழுகலாம் என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8 அதைத்தான் சொல்லுகிறது. பிசாசாவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பார்க்கும் பொழுது பிசாசு எந்த ஒரு விசுவாசியை விழத்தள்ளலாம், எந்த ஒரு விசுவாசி கர்த்தரை விட்டு பிரித்து தன் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளலாம் முயற்சி செய்கிறான். அவன் கையில் இருந்து ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவும் காக்கப்படுவதற்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. சபை, சபை என்று வரும் பொழுது அங்கேதான் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறதற்கும், அவர்கள் உருவாக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு பரலோகம் போகிறதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் சபை. நல்லா கவனிச்சு பாருங்க, சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் 2:3 பார்ப்பீர்கள் என்றால் 7 சபைகளுக்கான செய்திகளை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப ஒரே ஒரு சபைக்குரிய செய்தி மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும் பொழுது சபைக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட விதத்தில் சபையிலே கர்த்தர் தன்னுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாம் 2 அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது
என்ன சொல்ல போறார் என்ன சொல்லுகிறார் என்று 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும்
உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்
பொறுமையாயிருக்கிறதையும்
என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
இந்த 2வது வசனங்கள் 3வது வசனங்கள் அவிழ்ச்சி பாருங்க. அந்த சபையிலே இருக்கிறதான நல்ல காரியங்களை சொல்லி கர்த்தர் புகழ்கின்றார். உன் பொறுமையை நான் பார்க்கிறேன், உன் பிரயாசத்தை நான் பார்க்கிறேன், நீ இடைவிடாமல் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற நல்ல காரியத்தை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்றார். சபை எதற்காக என்று பார்ப்பீர்கள் என்றால், சபையிலே ஒரு தேவ பிள்ளை உற்சாகப்படுத்தப்படுகிற இடம்தான் சபை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகும் பொழுது, தளர்ந்து போகும் பொழுது, அவர்களுக்குள் இருக்கிற நல்ல காரியங்களை சொல்லி கர்த்தர் செய்ய அவர்களை தூக்கி விடுகிறார். மனம் சோர்ந்து போகும் பொழுது ஏற்ற வாக்கு தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து தூக்கி விடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையை தொய்ந்து போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இறங்கும் பொழுதெல்லாம், சோர்ந்து போகும் போதெல்லாம், பலவீனப்படும் பொழுதெல்லாம் சபையிலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறார். அதான் சபை. அப்ப ஏன் கர்த்தர் நம்மளுக்கு வந்து பெத்தேலுக்கு கொண்டு வந்திருக்கிறான்னு கேட்டீர்கள் என்றால், உங்கள் ஆத்துமா கடைசி வரைக்கும் காக்கப்படுவதற்கு முதலாவது காரியம் கர்த்தர் பாருங்க, இந்த 2வது 3வது வசனத்தில் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
போதும். 4வது வசனத்தில் சபையிலே குறைகள் சுட்டி காட்டப்படுகிறது. சபையிலே நம்ம சோர்ந்து போகிறவர்கள் முதலாவது உற்சாகப்படுத்தப்படுகிறது, 2வது சபையிலே நம்முடைய குறைவுகள் சுட்டி காட்டப்படுகிறது. ஆகிலும் ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எல்லாம் ஒரே மாதிரி போயிடக்கூடாது, ஒரேடி அப்ரிஷியேட் பண்ணிட்டே போயிடக்கூடாது, ஒரேடிய பாசிட்டிவாவே சொல்லிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு எத்தனையோ சபைகள் அதில் உபதேசத்தில் குளறுபடிகள் இருக்குது. சில சபைகள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரே பாசிட்டிவாவே பிரசங்கம் பண்றாங்க. தவறது. வெறும் உற்சாகப்படுத்துவது தான் செய்தி கிடையாது. வெறுமனே உற்சாகப்படுத்தி கவலைப்படாத, உன் சாபங்கள் நீங்கிட்டு, பிரச்சனை மாறிடுச்சு, எதுக்குமே கவலை இல்லை, உன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், தவறது. வெறுமனே உற்சாகப்படுத்துகிறது இடம் கிடையாது. உற்சாகப்படுத்த வேண்டிய காரியத்தை உற்சாகப்படுத்தணும், கண்டிக்க வேண்டிய காரியத்தை கண்டிக்கணும். அப்ப பாருங்க, எபேசி சபைக்கு பாருங்க, கர்த்தருடைய வெரைட்டி கொடுக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியத்தை உற்சாகப்படுத்திட்டார். அடுத்தது அவங்கள்ட்ட இருக்கிற குறைவை கண்டிக்க வேண்டிய காரியத்தை கண்டித்தார். சபையில் எல்லாமே பேலன்ஸா வரணும், வெறும் உற்சாகப்படுத்தக்கூடாது. 2வது கண்டிக்க வேண்டிய காரியம், 4வது வசனத்திலே அவருடைய குறைவு ஆதியை கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறைவை சுட்டி காட்டப்பட்டது. அடுத்து 5வது வசனம் படிக்கலாம்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
போதும். இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. கவுன்சிலிங் வருது சபையில. இப்ப உனக்கு இந்த குறைவு வந்துச்சு, அதிலிருந்து நிவர்த்தி செய்வது எப்படி, என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பது என்னென்ன, மனம் திரும்பு, ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய். இப்ப சபையிலே பார்க்கும் பொழுது ஆலோசனை புத்தி மதிகள் கிடைக்கிறது. அப்ப உற்சாகப்படுத்தப்படுகிறது இருக்குது, கண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்படுது. அடுத்தது புத்தி சொல்லி எந்த எப்படி பழைய நிலைமைக்கு வருகிறது என்பதை குறித்ததான ஒரு புத்தி மதி ஆலோசனைகள் சபைக்குள் இருக்கிறது. அடுத்து அதே வசனத்தை மீதி பகுதி படிக்கலாம்.
இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இல்லாவிட்டால், நீ அறியாத நேரத்தில் நான் வந்து உன் விளக்கு தண்டை அதை விடத்தில் நீக்கி விடுவேன். எச்சரிப்பு சபையில் இருக்கிறது. சபையிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் எச்சரிப்பையும் கொடுக்கிறார் இல்லையா, உற்சாகப்படுத்துகிறார், அதே நேரத்தில் கண்டிக்க செய்கிறார், புத்திமதியும் சொல்றாரு, அதே நேரத்தில் எச்சரிப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் சபை, தான் ஒரு பேலன்ஸ்டு சர்ச். அப்போ இதையும் செய்கிறார். செய்துவிட்டு கடைசியில் அடுத்தது ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
வாக்கு தத்தம் பண்ணுகிறார். கடைசியாக சொல்றாரு, சபையிலே நீ சரியாய் வெற்றி கண்டால் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். வாக்கு தத்தம் சபையில பாருங்க, இப்படிதான் இருக்கணும். ஒரு சபை என்றால் வாக்கு தத்த வசனங்கள் அதுல இருக்கணும், புத்திமதி இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும், உற்சாகப்படுத்தப்படுகிறதும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுதான் சரியான பேலன்ஸ்டு சர்ச். அப்படிதான் ஒரு சபையிலே கர்த்தர் என்ன செய்கிறார், போதிக்கிறார். அப்படிதான் இருக்கிறதா சரியான சபை. அப்போ கர்த்தர் இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், இப்படிப்பட்டதான உபதேசம் சபைக்குள்ளே வைத்து நம்மை சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரார். ஏன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைமையில வராங்க. சோர்ந்து போகிறவங்களுக்கு உற்சாகம் தேவை, விழுந்து போனவர்களுக்கு கண்டிப்பு தேவை, அவர்கள் எப்படி எழுந்து வருகிறது என்ற ஆலோசனை தேவை, அவர்களுக்கு வாக்கு தத்தம் தேவை, இப்படி எல்லாமே சபையில் ஒவ்வொருத்தருக்கு தேவையா இருக்கிறது. அப்ப கர்த்தர் இதன் மூலமாகத்தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறார். அதனால தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிறதற்கு ஃபர்ஸ்ட் கில்கால் என்றதான பழைய வட்டத்திலிருந்து, இரண்டாவது நம்மை பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் தான் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் தான் சொல்றாரு, கில்காலை விட்டு புறப்பட்டு பெத்தேலுக்கு போ அப்படின்னார். அப்ப நம்மளதான் நம்மளையும் கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, கில்காலை விட்டு புறப்பட்டு பெத்தேலாகிய சபைக்கு போன்னு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் சொல்ற, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் நம்மை வைத்த சபையில் உறுதியாய் அந்த உபதேச சத்தியத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அடுத்த கட்டத்துக்கு போய் தான் கடைசியில் நம்ம பரலோகத்திற்கு போய் சேர முடியும். அதான் ரொம்ப முக்கியம். சபை நமக்கு மிகவும் முக்கியம், நம்முடைய ஆத்மா முக்கியம். பல நேரத்தில் பலர் நம்முடைய ஆத்மாவை குறித்து நினைக்கிறதே கிடையாது, மற்றவங்களுடைய ஆத்மாவையே முதி கவனிப்போம். நான் பல வருஷங்களுக்கு முன்பாக சபையில் விசுவாசி இருக்கும் பொழுது ஒரு சகோதரர், ஒரு தம்பி, அவரும் கூட ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ரொம்ப உற்சாகமாக இருப்பான். நான் சபையில் என்னை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் சபையில் இருக்கிற ஊழியங்கள் அந்த காரியங்களில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு செய்து கொண்டே இருப்பேன். அவனை எதுக்கு கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். அவன் சொல்லுவான், ஐயோ பிரதர், அங்க ஆத்துமா அழியுது, இங்க ஆத்துமா அழியுது, அங்க போகணும், இங்க போகணும், ஓடிட்டே இருப்பான். ஞாயிற்றுக்கிழமைகள் சில நேரத்தில் சபையில் இருக்க மாட்டான், எங்க போறேன்னா, இல்ல எனக்கு அங்க கூப்பிட்டாங்க, அங்க போயிட்டேன், இங்க கூப்பிட்டாங்க, இங்க போயிட்டேன்னுவான். இப்படியே அலைய ஆரம்பிச்சான், ஒவ்வொரு இடத்துக்கு அலைய ஆரம்பிச்சான். பல வருஷத்துக்கு நடந்துச்சு, இப்படியே அலையுவான். கடைசியில் நான் அங்க சபையில 13 வருஷங்கள் இருந்தேன். கர்த்தர் என்னை அழக உருவாக்கி சரியா என்னை ப்ரிப்பேர் பண்ணி வெளியே கொண்டு வந்து என் ஊழியத்தில் பவர்ஃபுல்லாக பல இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அந்த சகோதரனை இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே 25 வருஷத்துக்கிட்ட அவனை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் பார்க்குறேன் அதே அலைச்சல் தான், இங்கேயும் அங்கேயும் 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 அலைஞ்சிட்டு தான் இருக்கார். தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு வளர்ச்சி கூட கிடையாது. இங்கே கூப்பிட்டாங்க, அங்கே போகிறாம, இங்கே கூப்பிட்டான்னு போகிறோம், அதே நிலைமை, ஒரு மாற்றம் இல்லை. தான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் அவனை எப்படி பார்த்தனோ இன்னைக்கும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கிறான். ஒரு உருப்படி கிடையாது, எந்த விதத்தில் கிடையாது. காரணம் என்னன்னா, தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சபையிலே உறுதியாய் நிற்க தவறிட்டான். ஒரு இடத்துல நிற்கலைன்னா வளரவே முடியாது. கண்டிப்பு உபதேசம் எல்லாம் அதை நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவை, நமக்கு விஷயம் தேவை. அப்போ என்ன செய்யணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொண்டாதான் நம்ம சீராக வளர முடியும். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், இப்படி அவசர தன்மையான ஓடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவர்கள் உறுதியாக ஒரு சபையில் நிலைச்சிருக்காத போது அவருடைய வாழ்க்கை அப்படி அலைஞ்சு அலைஞ்சு இங்கே அங்கங்கே ஒரே அடி அலையும் பொழுது அவருடைய வாழ்க்கை கெட்டு போகிறது. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை இரண்டாவது பெத்தேல் என்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார். இந்த பெத்தேல் என்கிற இடத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்மை சபையிலே வைத்து நம்மை உருவாக்குகிறார். அதனால தான் எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாதபடி நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதால் நாம் சீக்கிர காலத்தை நாம் கவனமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இருக்கும் பொழுது சபை கூடுதல் மிக முக்கியம். அடுத்தது 2 ராஜாக்கள் 2:3 வாசிக்கலாம்.
அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான்.
கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது மூன்றாவது பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலியா கடந்து சென்ற மூன்றாவது இடம் எரிகோ. கில்கால், பெத்தேல், மூணாவது எரிகோ. எரிகோ என்றால் என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்றால், அதன் அர்த்தம் பேரிச்சம் பழங்களின் வீடு என்று அர்த்தம். அதுக்கு வேத வசன ஆதாரம் காட்டுறேன், வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 3 வசனம். உபாகமம் 34:3 வாசிக்கலாம்.
தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு,
பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்கிறதான
ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம்.
பேரிச்ச மரங்களின் பட்டணம், அந்த இடத்துங்களுக்கு பேர், அந்த சமவெளிகளுக்கு பேர் பேரிச்ச மரங்களின் பட்டணம், அது எரிகோ. எரிகோவிலே பார்க்கும் பொழுது பேரிச்ச மரத்தின் ஆசீர்வாதம் அந்த இடத்துல கர்த்தர் ஏராளமாய் வைத்திருந்தார். அப்ப நல்ல கபடிங்க, இது எதை குறிக்கிறது? பேரிச்ச மரத்தின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? வாசிங்க. பேரிச்ச மரத்தை வைத்து கர்த்தர் ஒரு அருமையான பாடத்தை வைத்திருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்துக்கு வாங்க. 15 அதிகாரத்திலே 27 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள்.
அங்கே
12 நீரூற்றுகளும்
70
பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள்.
இந்த பேரிச்ச மரங்களின் ஆசீர்வாதம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே 70 பேரிச்ச மரங்கள் இருந்தது. ஏலிம்ல 12 ஈரூற்றுகள் இருந்துச்சு. இந்த பேரிச்ச மடம் என்பதை குறிக்கிறது என்றால் 22 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு மோசே
இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று
பெயரிட்டார்கள்.
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு
அங்கே அவர்களை சோதித்து
நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்றார்.
போதும், அதுக்கு பிறகுதான் பேரிச்ச மரம் என்கிறதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பாருங்க, இந்த பேரிச்ச மரங்களின் ஆசீர்வாதம் வருகிறதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்றால், ஜனங்களை கர்த்தர் மோசையை கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி அவர்கள் வரும்பொழுது ஜனங்கள் 3 சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்களாம். 3 அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், சோதனையின் இடம். அப்ப கர்த்தர் சொல்றார், நான் அங்கே அவர்களை சோதித்துங்கிறார். 3 தண்ணீரே கர்த்தர் இல்லாதபடி செய்தார். அப்ப தண்ணீர் இல்லாமல் அந்த ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு துறவை காண்கிறாங்க. அங்கே போய் அதை எடுத்து வாயில வச்சாக்க குடிக்க முடியாத அளவுக்கு மிக கொடிய ஒரு கசப்பு அந்த தண்ணீரில் இருக்கிறது. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா, இந்த 3 தண்ணீரில் தான் எவ்வளவு தாகத்தோடு இருந்திருப்பாங்க. பெரிய கொடிய சோதனை அந்த ஜனங்களுக்கு. அந்த 3 தண்ணீர் வந்த உடனே ஒரு கசப்பான ஒரு தண்ணீர் உங்களுக்கு இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அடுத்த கட்டத்தில் பெத்தேல் என்ற சபைக்கு வந்துட்டு உடனே டைரக்டா பரலோகத்தில் எடுத்துட்டு போயிருந்தது கிடையாது. அதுக்கு பிறகு சில சோதனையான பாதைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு நியமிக்கிறார். தண்ணீர் என்பது ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் அத்தியாவசியமான காரியம், அத்தியாவசியமான ஒரு பொருள். ஆனா மூன்று நாட்கள் அந்த தண்ணீர் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை நீக்கிறார், நீக்க வைக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், மிகவும் அத்தியாவசியமான சில காரியத்தை கூட கர்த்தர் கொஞ்சம் அப்படி தடுக்கிற மாதிரி தடுத்து நிக்க வச்சு பார்ப்பார். என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க? இந்த மூன்று நாட்கள் தண்ணி கொடுக்கலன்னா இவருடைய காரியம் எப்படி இருக்குது? முறுமுறுக்கிறாங்களா, அல்லது என்னை மனதமியமா பின்பற்றுகிறார்களா? கர்த்தர் என்ன செய்கிறார், கொஞ்சம் நிறுத்தி வைத்து பார்க்கிறார். நிறுத்தி வைத்து பார்த்த பிறகு அதுக்கு பிறகு அந்த ஜனங்கள் அப்படியே சோர்ந்து போய் முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது அடுத்ததாக ஒரு துறவை காட்டுறாரு, போறாங்க அங்கே போய் தண்ணி எடுத்து குடிச்சு பார்க்கறாங்க. மூணு நாள் தண்ணீர் என்ன எவ்வளவு தாகம் இருக்கும், ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கசப்பு அந்த தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணி அவங்களால குடிக்கவே முடியல. எதை குறிக்கிறது என்றால், ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாமே ஸ்மூத் அப்படியே கொண்டு போய் நம்மை பரலோகத்தில் சேர்த்து விடுகிறது இல்லை. இந்த எரிகோ என்பது கர்த்தர் அந்த பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு கொண்டு வரதுக்கு முன்னால கர்த்தர் எடுத்த இந்த சோதனையின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வர. அப்போ குறைவு, முதல்ல குறைவு தண்ணீர் இல்லை, குறைவு. அடுத்தது கசப்பான சில அனுபவங்கள், இதெல்லாம் கூட ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையிலே வரும். அப்போ நம்ம ஈஸியா ஸ்மூத்தா எடுத்தோட ரட்சிக்கப்பட்டோம் அப்படியே பரலோகம் போறது போல அப்படியே போய்விட்டால் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்தவத்துக்குள்ள ஓடி வந்துடுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறாரு, அப்படி செய்வதில்லை. பல நேரத்தில் என்ன செய்கிறார், இப்படி செய்கிறார். அத்தியாவசியமான காரியங்கள் குறைவுபட்டது. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா கசப்புனாலும் கசப்பு, மிக கொடிய கசப்பு, வாயில வைக்க முடியாத கசப்பு. பாத்தீங்கன்னா தண்ணீர் தாகத்துக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் வாஞ்சியா நம்ம அதுக்காக நம்ம என்ன வேணா செஞ்சிருவோம். ஒரு முறை நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் ஒரு போதகர் ஒரு இடத்துல ஒரு சபை ஒன்று திறந்து வைப்பதற்காக நாங்கள் போனோம். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு சபை ஒன்றை திறந்து வைப்பதற்காக நாங்கள் காரில் புறப்பட்டு போனோம். போற வழியிலே இந்த கார் திடீரென்று சொல்லி அதில் இந்த ரேடியேட்டர் பெல்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆன உடனே பாதி தூரம் போகும்பொழுது வண்டி பயங்கர சூடாயிடுச்சு, அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாமல் சூடாச்சு. அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம். மெக்கானிக் பார்த்து சொன்னேன், அவன் சொன்னான் இங்கே எதுவுமே இப்போ கிடைக்காது, அதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுங்க, சூடாச்சுன்னா ஊற்றி இதை மாதிரி போட்டு மேனேஜ்மெண்ட் போயிடுங்க என்ன. அப்போ அதை போல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தோம். சேர்ந்து விட்டு அங்கே அந்த ஆலய பிரதிஷ்டையெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் கிளம்பி திரும்பி வரணும், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலே. அப்போ திரும்பி வரணும்னு நினைக்கும் போது, அப்போ அந்த இடத்துல இருந்த அந்த போதகர் இடத்துல நாங்கள் திரும்பி கிளம்பி வரும்பொழுது காரில் திரும்பி பயங்கர சூடாயிடும், அதனால கொஞ்சம் தண்ணி வேணும் என்று சொல்லி கேட்டோம். உடனே அவர் என்ன செஞ்சார், எதுக்குன்னா காரில் ரேடியேட்டருக்கு ஊத்துறதுக்குன்னு சொன்ன உடனே ஒரு குடத்தில், வீட்டில் பாத்ரூமில் வச்சிருக்கு நினைக்கிறேன், ஏன்னா காருக்கு ஊத்துறதுக்கு தானே, ஒரு குடத்தில் பிளாஸ்டிக் குடத்தில் ஒரு அடுக்கு குடம், பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி கொண்டாந்து டிக்கில் எடுத்து வச்சுட்டார். சரி இப்போ நீங்கள் கிளம்பி போங்க, சூடாச்சுனாக ஊற்றிக்கொள்ளுங்கள். அப்புறம் நாங்கள் மறுபடியும் காரை ஓட்டிட்டு கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு இருப்போம், நல்ல ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் போகிற வழியில் நிறைய கடைகள் வசதிகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது, வெறும் வனாந்திரத்தை போல இருக்கும், சுத்தமாக வனாந்திரம் போல. இது ஒன்று ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னால், அப்போ இந்த மாதிரி வசதி ஒன்றுமே கிடையாது, கம்பெனிஸும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாதி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம், ஃபுல் வனாந்திரம், முழு வனாந்திரத்துக்கு வந்துட்டு எந்த இதில் அப்போ வண்டி திடீர்னு சரியான சூடாயிடுச்சு. அப்புறம் அதுக்கு மேலே ஓட்டினா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும்ன்ற லெவலுக்கு வந்துருச்சு, அப்படி ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பேர்ன் ஆகிடப்போதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு மரத்தடியில், அங்கே வழியில் புளிய மரம் நிறையா இருக்கும், ஒரு மரத்தடியில் வண்டியை பார்க் பண்ணோம். வண்டியை பார்க் பண்ணிட்டோன்னா அந்த நாட்களில் செல்ஃபோனும் கிடையாது, ஒரு ஃபோன் அடித்து பேசுறதுக்கு அதுவும் அந்த வசதியும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு நாங்கள் தடுமாறிட்டு நின்றுருக்குறோம் ஹைவேஸில், நடுக்காட்டில். அப்புறம் அவர் சொன்னார், டைம் ஆச்சு தம்பி, மாதிரி கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் ஆகி போச்சு, இன்னும் நம்ம கிளம்பி இப்போ நேரம் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகவும் முடியாது, ஒன்று செய்வோம், நீ எங்கேயாவது தேடிப்போ, எங்கேயாவது ஒரு போன் கிடைச்சதுன்னா பார்த்து ஒரு போன் பண்ணி சொல்லி வேற வண்டி எடுத்துட்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண என்று சொல்லி என்னிடத்துல பொறுப்பை சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப கிளம்பும் போது சரி இன்னொரு வண்டி நமக்கு வந்தாலும் எப்படியும் அதுக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் ஆகும், அவன் பார்த்து எடுத்து கொண்டு வரதுக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆயிடும். ஆகையினாலே நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வந்துடும், அப்படியே நம்ம எங்கேயே உட்காந்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் என்று சொல்லி சொல்லி அனுப்பிட்டார். நானும் எழுந்து அந்த நடு பகல் ஒரு 12:30 இருக்கும், நான் அந்த வெயில நடந்து போயிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் தூரம் போறேன், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். போன பிறகு ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் இருந்துச்சு. அப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல போன் கிடைச்சது, போன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லிவிட்ட பிறகு அங்கே கேட்ட ஒரு ஹோட்டல் இங்க ஏதாவது இருக்குதா என்று சொல்லி கேட்டேன். சொல்ல அந்த ஹோட்டல் இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது, எந்த இடத்துல இந்த ஹோட்டலுக்கு எந்த வசதி கிடையாது. வேணா இந்த பெட்ரோல் பங்குக்கு பின்னால போங்க, அங்க ஒரு சின்ன கிச்சன் இருக்குது, ஒரு சின்ன கிச்சன் வச்சுட்டு அங்க என்ன செய்யறாங்க, லாங் டிஸ்டன்ஸ் நார்த் இந்தியால இருந்து வர லாரி டிரைவர்ஸ் வந்து திடீர்னு ஏதாவது சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்காக சமைக்கிறதான ஒரு கிச்சன் மட்டும் அங்க இருக்குது. அது வந்து பப்ளிக் ஹோட்டல் கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நார்த் இந்தியாவில் வர டிரைவர்ஸ் பெட்ரோல் டீசல் போடும்போது அவங்க சாப்பிடுறதுக்காக ஒரு கிச்சன் அங்க நார்த் இந்தியன் இது செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா அது பப்ளிக் ஹோட்டல் கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, கொடுத்தா வாங்கிங்க. சரின்னு போய் அங்க இறங்கி பின்னால போய் பார்த்தேன், அதே போல ஒரு கிச்சன் மாதிரி வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தாலும் ஏதோ ஒரு பெரிய பெரிய சப்பாத்தி மாதிரி தடி தடியா செஞ்சுட்டு இருந்தாங்க, பயங்கரத்துக்கு அவ்வளவு சைஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய சப்பாத்தி மாதிரி. அப்புறம் கேட்ட உடனே சரி தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல என்ன சீரகம் எல்லாம் போட்டு இவ்வளவு தடி சப்பாத்தி, அது பயங்கர சைஸ். அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. உடனே கேட்டு அதை வாங்கி பேக் பண்ணிக்கிட்டேன். பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். வந்துட்ட பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் மரத்தடியில உட்கார்ந்தோம். உட்கார்ந்து அதுக்கு ஒரு சட்னி ஒன்று வயசு கொடுத்துருந்தோம். ரெண்டு பேரும் அதை எடுத்து வாயில போட்டோம். வாயில போட்டதுதான் தெரிஞ்சது நிலைமை. அது வரைக்கும் நிலைமை புரியல. உள்ள போட்டா அந்த சட்னி, அந்த நார்த் இந்தியன் ஜனங்களுக்காக அவன் செய்யற சட்னி ஏதோ, உள்ள போட்டா அப்படி எரியுது, தக தக தகன்னு எரிஞ்சிட்டு போகுது. வாயில இருந்த அவசரத்துல எடுத்து வாயில போட்டு முழுகியாச்சு. வாயில தொண்டை எரியுது, நாக்கு எரியுது, அப்படியே எரிஞ்சுக்கிட்டே போகுது, அப்படியே தெரியுது உள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டு போகுது. சரியான காரம், அப்படி ஒரு காரத்தை சாப்பிடவே முடியாது. அப்படி ஒரு மிளகாய் அப்படியே அரைச்சு வச்ச மாதிரி ஒரு காரம் அது. அவசரத்துல வாயில போட்டாச்சு, அது தாங்க முடியல எரிச்சல் காரம். உடனே ஐயோ தண்ணி தண்ணிக்கிற, அவரும் தண்ணிக்கிற, நானும் தண்ணிக்கிற, எங்க போறது தண்ணி அந்த காட்டில் நடுக்காட்டில். அப்புறம் காரு திறந்த தம்பி பாட்டில் தண்ணி இருக்கா பண்ண, பாட்டில பார்த்தா தண்ணி இல்லை. அப்ப நான் சொன்னேன், டிக்கில வேணா ஒரே ஒரு குடம் தண்ணி இருக்குது, அதை தவிர வேற குடம், அது பாத்ரூம்ல இருந்து எங்கேயும் எடுத்து வச்சு அழுக்கு குடம் தண்ணி, எதுக்கு காரில் ஊத்துறதுக்காக பாத்ரூம்ல இருந்து எங்கேயும் எடுத்து கொடுத்துருந்தது தண்ணி, அதை தவிர வேற ஒரு தண்ணியே இல்லை. சரி எடுப்போம், எடுத்து ரெண்டு பேரும் சரன்னு அதை குடிச்சோம். அந்த பாத்ரூம்ல ஊத்தி கொடுத்து குடம் தண்ணி எடுத்து நல்லா குடிச்சிட்டோம் ரெண்டு பேரும். ஏன்னா அந்த நிலைமையில தண்ணி சுத்தமா இருக்குதா, நல்ல தண்ணியா, அது எங்கிருந்து எடுத்தது, எதையும் பார்க்க முடியல. அந்த பாத்ரூம் தண்ணியை தூக்கி நல்லா குடிச்சிட்டோம் ரெண்டு பேரும். ஏன்னா அந்த நிலைமை அந்த மாதிரி இல்ல. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி தான் அவ்வளவு கொடியது இல்ல. அந்த நேரத்துல ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்துச்சுன்னா அது சுத்தமா இருக்குதா இல்லையான்றது எதையுமே நம்ம பார்க்கவே முடியாது, எடுத்து குடிச்சு ஆகணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. 3 நாள் தண்ணி இல்ல, 3 நாள் தண்ணி இல்ல, 3 நாள் தண்ணி இல்லாத அந்த நேரத்தில் தாகம் எப்படி இருந்திருக்கும்? இப்ப போய் குடிக்க போறாங்க, குடிக்க போன அந்த தண்ணி அப்படி குடிக்க முடியல. அப்ப அந்த 3 நாள் தாகத்தை விட அந்த கசப்பு அவ்வளவு மோசமா இருந்துச்சு, அவ்வளவு மோசமான ஒரு கசப்பு இல்ல. அப்ப இது எதுக்கு சொல்றேன் கேட்டீங்கன்னா, கர்த்தர் நடத்துகிற பாதைகள் பாத்தீங்களா, எப்படி கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்படி நடத்துறாரு. ஒன்னு குறைவு, அத்தியாவசிய குறைவு, அடுத்தது கசப்பு, இதெல்லாம் என்ன செய்யறாரு, கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அப்ப இந்த பாதைகளிலே போகும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, சோதிச்சு பார்த்துட்டு இருக்கிறார். பரலோகம் போறதுன்னு சும்மா கிடையாது. பழைய வட்டமாகி கில்கால விட்டு வெளியில வரணும், பெத்தேலுக்கு வரணும், சபைக்கு. சபையில வந்து கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்றாரு, பலப்படுத்துறாரு. பலப்படுத்திட்டு அந்த பலத்துல உண்மையிலே பல நடைஞ்சிருக்கிறமான்னு சோதிச்சு பாக்குறாரு. புரியுதா? பலப்படுத்தின பிறகு அது உண்மையிலேயே ஸ்ட்ரென்தா இருக்குதான்னு கர்த்தர் செய்யறாரு, செஞ்சதை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இது ஸ்ட்ராங்கா தான் இருக்குதா, சபையில் இத்தனை வருஷம் வச்சிருக்கிறமே, இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யறாரு, பிடிச்சு செக் பண்றாரு. அதுக்குதான் கசப்பான அனுபவம், குறைவான அனுபவம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே இவைகளையும் கர்த்தர் செய்கிறார், வைக்கிறார். ஏன் பரலோகம் போனோம்னா இந்த பாதையை நம்ம கடந்து போகணும், பரலோகம் போன டக்குன்னு அப்படி செத்து அப்படி பிறந்து ரட்சிக்கப்பட்டு உடனே டப்புன்னு போறது கிடையாது. இந்த பாதைகளை கண்டிப்பாய் கடக்கத்தான் வேண்டி இருக்கிறது. அப்ப பாருங்க இந்த இடத்துல இவ்வளவு காரியம். அடுத்தது பார்க்கும் பொழுது இவர்களை இப்படி அடுத்தது வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. சோதனைகளை
என் சகோதரரே,
இல்ல யாக்கோபு 1:12,
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு,
உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்,
ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா பாருங்க, சோதனைகளை கடந்த பிறகுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம் பரலோகத்தில் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? சோதனையை கடக்காமல் ஜீவ கிரீடம் தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்னாச்சு? இப்போ எரிகோவை கடந்தோம். எரிகோவை கடந்த பிறகு கடைசியாக அடுத்த இடம் 2 ராஜாக்கள் 2:6 வாசிக்கலாம்.
பின்பு எலியா அவனை நோக்கி,
நீ
இங்கே இரு,
கர்த்தர்
என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன்,
நான்
உம்மை விடுகிறதில்லை என்று, கர்த்தருடைய ஜீவனையும், உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
அடுத்தது பார்க்கும் பொழுது யோர்தான், கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். அப்ப அடுத்தது யோர்தான் என்ற இடத்திற்கு நம்ம கடந்து வந்து அதுக்கு பிறகுதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப இந்த யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? யோர்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இறங்கி பாய்கிறது என்று அர்த்தம். யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிறது, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கி பாய்கிறதுன்னு அர்த்தம். அப்ப கடுத்தர் நமக்கு அடுத்தது என்ன செய்யறாரு? இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமான்னு பாக்கிறார். பரலோகத்துக்கு போறது இன்னைக்கு சொல்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனம் பண்ணி நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறங்குகிற அந்த அனுபவங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்தார். ஒரு பக்கத்தில் மனுஷகுமாரன், அடுத்த பக்கத்தில் அவர் ஒரு தேவனுடைய குமாரன். அவர் பிறந்து 30 ஆண்டுகள் வீட்டிலே ஒரு சாதாரண நிலைமையிலே தச்சு வேலை செய்து அந்த எளிய குடும்பத்திலே கர்த்தர் அவரை வச்சார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து, நான் நினைச்சிருக்கேன் தேவனுடைய குமாரன் தானே, எனக்கு ஏன் இந்த ஏழ்மையான குடும்பம், எனக்கே இந்த தச்சு வேலை, நான் ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சு இத்தனை பேர் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை, நான் ஊழியம் செய்யறதுக்கு தானே என்னை அனுப்பினார், ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஆனால் கர்த்தர் என்ன செய்யல, விடல. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் 30 வருடங்கள் ஒரு தச்சனாக இந்த உலகத்தில் வச்சார். 30 வருடம் முடிந்த பிறகு அவரை அடுத்ததாக ஊழியத்தில் கொண்டு வர போற. கொண்டு வரும்பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார். வாசிங்க மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 3:13 வாசி.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, இயேசு கலிலேயாவை விட்டு, யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடு, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே, இதோ
வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி
தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம்
உண்டாகி,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆனா இப்ப ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஒரு மனுஷனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். அவன் பயப்படுறான், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற வரலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இறங்கினார், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு தேவகுமாரன் ஒரு மனுஷனுக்கு முன்பாக இறங்கினார், தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கினார். இறங்கி இப்ப எனக்கு இடம் கொடு. அப்படி அவர் தன்னை இறங்கி வந்தபொழுதுதான் பிதாவாகிய தேவன் அவருக்கு சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இறங்கி வரும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரலோகம் போறதுக்கு முன்னால பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பகுதிகளை கடந்து போக வேண்டியிருக்கிறது. பழைய வட்டத்தை விட வேண்டியிருக்கிறது, சபையிலே வந்து உருவாக்கப்பட வேண்டியிருக்கிறது, சோதனையின் காரியங்களை கடந்து போக வேண்டியிருக்கிறது. அடுத்தது நம்மை தாமே முழுவதுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவருக்கு முற்றிலும் கர்த்தருக்கு விட்டுக் கொடுக்கிறதான ஒரு அனுபவம் வர வேண்டியிருக்கிறது. முழுவதும் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சித்தத்திற்கு விட்டுக் கொடுக்கிற அனுபவம். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சுய சித்தம்னு பார்த்தால் அவர்கிட்ட போய் ஞானசனம் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எடுத்திருக்க மாட்டார். ஆனால் தன் சுய சித்தத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. தேவன் இதை நிறைய நியமித்திருக்கிறார். இந்த நீதியை நான் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன். தன்னுடைய சுய சித்தத்தை விட்டு கொடுத்து தேவ சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து முற்றிலுமாய் தன்னை தேவ சித்தத்திற்கு விட்டுக் கொடுத்து விட்டார். அதான் காரியம். அப்போ பரலோகம் போகணும்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சித்தம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நாம விட்டுக் கொடுக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லையினர். அப்ப தேவ சித்தத்தை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இறங்கினார். அதே போல சொல்றேன், நம்ம தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் இறங்கி நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த தேவ சித்தத்தை செய்வதுதான் நாம் பரலோகம் போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அதுதான் நம்மளை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தன்னை இறங்கி தன்னை தகுதியாக்கி கொண்டார். அதே போல நாம சொல்ற தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய சுயத்தை விட்டு இறங்கினால்தான் பரலோகம் போறதுக்கு நம்ம தகுதியாக முடியும். அப்ப எலியாக்கு கர்த்தர் அதனால்தான் அங்க செய்யறாரு. கடைசி என்ன செய்கிறாரு, யோர்தானுக்கு நீ போனார். யோர்தானுக்கு போன பிறகுதான் காரி நடக்குது. 2 Kings 2:7-8 வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள்.
போனார்கள். அடுத்தது 10:11 வாசிக்கலாம்.
அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும்
அக்கினி குதிரைகளும்
அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான்.
அப்போ இத்தனை அனுபவங்கள் வந்த பிறகுதான் எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், பரலோகம் போகணும்னா நம்ம வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாதைகளை கர்த்தர் எலியாவுக்கும் நியமித்தார், நமக்கும் அதைத்தான் நியமித்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். பழைய வட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சபையிலே கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார், கடிந்து கொள்ளுகிறார், புத்தி சொல்லுகிறார், நமக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்குகிறார். உருவாக்குன பிறகு நாம உறுதியா இருக்கிறோமா, நம்மளை சோதிச்சு பார்க்கிறார். பெத்தேலுக்கு பிறகு கர்த்தர் நம்மை சோதிக்கிறார், நம்மை எரிகோல கொண்டு போய் சோதிக்கிறார். அதுக்கு பிறகு கர்த்தர் தாமே நம்மை கொண்டு போகிறதற்காக நம்மை யோர்தானுக்கு கொண்டு போய் அங்கே நமக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார், இறங்கி போகும்படி செய்கிறார், நம்மை முற்றிலும் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க செய்கிறார். ஒப்புக் கொடுக்க செய்த பின்புதான் பரலோகம் நமக்காக திறக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். ஆகினால் தேவ பிள்ளைகள் இந்த பாதைகளை நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள, சபையில உறுதியாய் இந்த கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு உறுதிப்பட்ட விசுவாசியாய் மாறி, கர்த்தர் நமக்கு எந்த சோதனை வச்சாலும் சரி அதை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அப்பதான் ஜீவ கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கர்த்தர் நமக்கு சீக்கிரத்தில் அவர் வந்து நம்மை எலியாவை எடுத்துக்கொண்டது போல கர்த்தருடைய வருகையின் நேரத்திலே நாம் உயிரோடு இருக்கும் இந்த காலத்தில் வருவாரானால் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆமேன், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். சூத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். தேவனாகிய கர்த்தர், பரலோகம் போகும் முன் நமக்கு சில பாதைகளை நியமிக்கிறார். அந்த பாதைகளில் நாம் கடந்து போகும் பொழுதுதான் நாம் ஆயத்தமாகிறோம். பரலோகம் செல்வது திடீரென்று நடந்து விடுகிற காரியம் அல்ல. கர்த்தர் நம்மை அதற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. ஆயத்தம் செய்கிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, கில்காலில் இருந்து முதல்ல வெளியில வான்றார், பழைய வட்டத்தை விட்டு பிரிந்து வெளியே வந்திருன்றார். சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது பெத்தேல், சபை, தேவனுடைய வீடு, அங்கே வைத்து கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். மூன்றாவது பெத்தேலிலிருந்து கர்த்தர் தாமே நம்மை இன்னும் அதிகமாக நம்மை சோதிக்கிறதற்காக எரிகோ என்கிற பேரிச்ச மரங்களின் பட்டணத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் கர்த்தர் தாமே சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லை, ஒரு குறைவின் அனுபவத்தை கொடுத்து சோதிக்கிறார். அத்தியாவசியமான ஒரு தேவை சந்திக்கப்படாமல் ஒரு குறைவை கூட கர்த்தர் நமக்கு அனுமதிக்கலாம். இரண்டாவது அந்த இடத்துல வருகிற சோதனை என்ன? கசப்பான அனுபவம், கசப்பான தண்ணீர், குறைவு, கசப்பு. இது போல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிறார். அனுமதித்து இந்த குறைவிலும் இந்த கசப்பிலும் என் பிள்ளை எப்படி என்னை பின்பற்றுகிறார்கள் என்பதை கர்த்தர் அங்கு எரிகோவிலே வைத்து சோதித்து பார்க்கிறார். அங்குதான் பேரிச்சம்பழத்தின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு கொண்டு வருகிறார். யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிற ஒரு அனுபவம், மேலே இருந்து நம்மை தாழ்த்தி கீழே இறங்குகிற ஒரு அனுபவம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்லுகிறேன், யோர்தான்ல வரும்பொழுதுதான் தன்னை இறங்கினார். இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு வரும்பொழுது தான் தேவ குமாரனாயிருந்தும் ஒரு மனுஷனிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்துவும் இறங்கினார். தேவ பிள்ளைகளை, யோர்தான் என்பது தன்னை தாழ்த்தி இறங்குகிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இறங்கினார். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய சகல சுய எண்ணங்களை எல்லாம் விட்டு தாழ்த்தி வரும்பொழுதுதான் பரலோகத்திற்குள் நாம பிரவேசிக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொன்னார். ஆகினால் தேவ சித்தத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து யோர்தானிலே தாழ்த்தினார். அதே போல நாமும் யோர்தானிலே வந்து நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே பரலோகத்திற்கு போகிறதற்கு அந்த யோர்தானை கர்த்தர் பிளக்கிறார். யோர்தான் பிளக்கப்பட்டது, அக்கறைப்பட்டார்கள். அக்கறைப்பட்ட பின்பு சுழல் காற்றிலே எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு அக்கினி ரதம் புறப்பட்டு வருகிறது, அதில் ஏறி எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவ பிள்ளைகளே, பரலோகம் செல்வதற்கு கர்த்தர் நியமிக்கிற பாதைகள் இப்படியாயிருக்கிறது. அந்த பாதைகளை நாம் பிடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மை பரலோகத்திலே சேர்க்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் இந்த சத்தியத்தில் நாம் உறுதியாய் நின்றும் தேவ சமூகத்திலே நாம் பரலோகம் செல்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரலோகம் செல்வதற்கு நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். ஒரு நிமிஷத்தில் நடக்கிற விஷயம் அல்ல, நாம் தகுதி அடைய வேண்டும். நாம் தகுதி அடையும் பொழுது கர்த்தருடைய வருகையின் நேரத்தில் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, அதில் எந்த விஷயத்திலையும் நம்ம ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய சமூகத்தில் சபையிலே உறுதியாய் நின்று கர்த்தரை பின்பற்றுவோம், உறுதியாய் நிற்போம். கர்த்தர் வருகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் அப்பா, பரலோகம் போகிறதற்கு முன்பதாக எங்களுக்கு நீங்க நியமிக்கிற பாதைகளை குறித்து தகப்பனை எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாதைகளை நாங்கள் கடந்துதான் பரலோகம் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆகையால் நாங்கள் இந்த பாதைகளை கடந்து வருவதற்கு கர்த்தராகி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாதைகளில் நாங்கள் உறுதியாய் கடந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனாகி கர்த்தர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் உருவாக்கி ஒவ்வொரு முறையும் நீங்க பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தி எடுப்பதற்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.